நீங்கள் எஸ்பிஎஸ் தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் மரியம் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
ஆஸ்திரேலியாவுக்கான பல விசாக்கள் பற்றி நாங்கள் தொடர்ந்தும் பேசி வருகிறோம். அந்த வகையில் இன்று மாணவர் விசா தொடர்பில் உரையாடுவோம். ஆஸ்திரேலியாவுக்கான மாணவர் விசாவுக்கு விண்ணப்பிப்பதற்கான படிமுறைகள், அது எங்களுக்கு விளக்க முடியுமா?
ரேணுகா, ஆஸ்திரேலியன் விசா ஒன்றுக்கு அப்ளை பண்ணும் பொழுது அதில் முதலாவதாக கவனிக்க வேண்டிய விடயம் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான கோர்ஸில் என்ரோல் ஆகி இருக்க வேண்டும். அதுதான் தி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்று சொல்லலாம். ஸோ நீங்கள் முதலாக எந்த கோர்ஸினை செய்ய போகிறீர்கள் என்று தெரிவு செய்து அந்த கோர்ஸ் கேட்கக்கூடிய ரிக்குவயர்மெண்ட்ஸ் அதுகள் எல்லாம் உங்களிடம் இருந்தால், ஒருவரிடம் இருந்தால் அவர் தான் படிக்க விரும்பும் எந்த ஸ்டேட்டோ டெரிட்டரி ஆஸ்திரேலியாவில் அதனை சூஸ் பண்ணி அந்த ஸ்டேட்டில் இருக்கும் யூனிவர்சிட்டிக்கு அவர் அப்ளை பண்ண வேண்டும். அந்த யூனிவர்சிட்டி, ஒவ்வொரு யூனிவர்சிட்டி, அந்த ஹையரிங் ஸ்டடீஸ் இன்ஸ்டிடியூஷன் அவர்களுக்குரிய தகைமைகள் ரிக்குவயர்மெண்ட்ஸ் வைத்திருப்பார்கள். அவற்றை பூர்த்தி செய்து ஒரு மாணவன் சக்சஸ்ஃபுல்லாக அந்த யூனிவர்சிட்டியிடம் இருந்து சிஓஇ என்று சொல்லுகின்ற கன்ஃபர்மேஷன் ஆஃப் என்ரோல்மெண்ட் லெட்டரை எடுத்துவிட்டால் அந்த லெட்டருடன் சேர்ந்து அவர் வந்து இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக இந்த ஸ்டூடெண்ட் விசா சப்கிளாஸ் 500 அதற்கு விண்ணப்பிக்க முடியும். அவர் மாத்திரமல்லாமல் அவருடன் வர இருக்கின்ற பார்ட்னர் டிபெண்டன்ட் விசா மூலமாக வரலாம். அடுத்தது கார்டியன் என்று சொல்லுகின்ற விசா இருக்கின்றது, ஸ்டூடெண்ட் விசாவுடன் சேர்ந்து வருவதற்கு அவர்களுக்கும் அவர் அதனை விண்ணப்பிக்க முடியும். அடுத்தது இது வந்து ஆன்லைன் ஆஃப் ஷோவாக இருந்தாலும் சரி, ஆன் ஷோராக இருந்தாலும் இனி அக்கௌண்ட் மூலமாக விண்ணப்பிக்கலாம். அடுத்தது ஆன் ஷோவில் நீங்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒருவர் ஸ்டூடெண்ட் விசாவுக்கு விண்ணப்பிப்பதென்றால் அவர் இன்னும் ஒரு சப்ஸ்டான்டிவ் விசாவில் கண்டிப்பாக இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு விசாவில். அப்படி சப்ஸ்டான்டிவ் விசா இல்லை என்றால் அட்லீஸ்ட் ஒரு எலிஜிபிள் பிரிட்ஜிங் விசாவிலாவது அவர் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அவர் ஏற்கனவே இருக்கும் அந்த விசாவிலே நோ ஃபர்தர் ஸ்டே என்ற கண்டிஷன் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு கண்டிஷன் இருந்தால் ஸ்டூடெண்ட் விசாவுக்கு மாத்திரமல்ல எந்த விசாவும் அவரால் விண்ணப்பிக்க முடியாது. இப்படியான விடயங்களை கருத்தில் கொண்டு அவர் விசாவுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து முக்கியமாக இருக்க வேண்டிய இன்னும் ஒரு விடயம் ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட் ஹெல்த் கவர். அது வந்து ஒரு மேண்டேட்டரியான ரிக்குவயர்மெண்ட், அதையும் அவர் வைத்திருக்க வேண்டும். ஆக கூடியதாக அவர்களுக்கு 5 இந்த விசா கொடுக்கப்படும் ஒரு கோர்ஸினை முடிப்பதற்கு. ஆனால் அதற்கு மேல் அதிகமாக தேவைப்பட்டால் அவர்கள் எக்ஸ்டென்ஷன் எடுக்க வேண்டும், இல்லை என்றால் புதிதாக ஒரு விசாவுக்கு அப்ளை பண்ணி எடுக்க வேண்டும்.
அப்படியாக அவர்கள் உயர்கல்விக்காக ஆஸ்திரேலியாவுக்கு வருவதற்கு விண்ணப்பிக்கும் போது ஏதாவது அடிப்படை தகைமை அவர்களுக்கு இருக்க வேண்டுமா, அல்லது வேறு ஏதேனும் நிபந்தனைகளை அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டுமா?
ஆமாம், இந்த ஸ்கூல் ரிக்குவயர்மெண்ட்ஸை தவிர அடுத்ததாக வொகேஷனல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் என்று கூறுவோம், அதற்கு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அநேகமான பேர் வருவார்கள். அப்படி வரும் பொழுது அவர்களுக்கு அங்கே எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் அந்த வெட் கோர்சஸ் நடத்தும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துவதில்லை. இருந்தாலும் அந்த வெட் கோர்சஸ் அநேகமாக ட்ரேட் குவாலிபிகேஷன்ஸ், அப்படியான குவாலிபிகேஷன்ஸுக்கு படிப்பதற்காக விண்ணப்பிக்கும் பொழுது அங்கே அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவர்கள் அந்த மாணவர்கள் ஏற்கனவே ஏதாவது ஒரு அது சம்பந்தமான ஒரு கல்வி தகமைகள் வைத்திருக்க வேண்டும், அல்லது ஏதாவது சப்ஜெக்ட்ஸ் ஃபாலோ பண்ணியிருக்க வேண்டும். அதுவும் இல்லை என்றால் ஏதாவது ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த துறையில் அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்று அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எதிர்ப்பார்கள். இல்லையென்றால் அவை இரண்டும் இருக்க வேண்டும் என்று, ஒருவர் ஒரு வொகேஷனல் எஜுகேஷனை ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணினால் அதிலே சில சப்ஜெக்ட்ஸுகள் ஏற்கனவே அவர் பூர்த்தி செய்திருக்க வேண்டும், அத்துடன் சேர்ந்து இல்லை என்றால் அவருக்கு அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க வேண்டும் என்ற இன்ஸ்டிடியூஷன் நிபந்தனை இருக்கும் வொகேஷனல் கோர்சஸுக்கு. இரண்டாவதாக நாம் பார்த்தோமானால் ஹையர் எஜுகேஷன் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ், இங்கே டிகிரி செய்ய வருபவர்கள். அப்படி ஒரு வெளிநாட்டிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி செய்ய வருபவர்கள் குறைந்தது தங்களது நாட்டிலே 12 வரையாவது குறைந்தது படித்திருக்க வேண்டும். அதுதான் ஆஸ்திரேலியன் ஸ்டாண்டர்ட் சீனியர் செகண்டரி சர்டிபிகேட் ஆஃப் எஜுகேஷன். அந்த 12 பூர்த்தி செய்திருந்தாலோ அல்லது அதற்கு ஈக்குவலண்டாக வேறு எதுவும் கட்டைகள், உதாரணத்துக்கு சொல்ல போனால் சில மாணவர்கள் வேற நாடுகளிலே, இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலே 10 ஓ லெவல் வரை படித்து விட்டு ஏ லெவலுக்கு போகாமல் ஒரு வொகேஷனல் ட்ரைனிங் ஆர் டிப்ளோமா கோர்சஸ் முடித்திருப்பார். அப்படியான சந்தர்ப்பத்தில் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு பேசிக் ரிக்குவயர்மெண்டாக. அது தவிர அந்தந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் யூனிவர்சிட்டிஸ் அவர்களுக்குரிய ரிக்குவயர்மெண்ட்ஸ் வைத்திருப்பார்கள். அதனை அவர்கள் மாணவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்த்தோம் என்றால் ஹையர் எஜுகேஷன் போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ். போஸ்ட் கிராஜுவேட் என்று கூறும் பொழுது அங்கே மாஸ்டர் டாக்டரேட் கோர்சஸ் முடிக்க வரும் மாணவர்கள் குறைந்தது ஏதாவது ஒரு துறையில் ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரியாவது இருக்க வேண்டும். இருந்தால்தான் அவர்கள் அந்த மாஸ்டர்ஸ் செய்யலாம். அந்த பேச்சுலர்ஸ் டிகிரி குவாலிஃபிகேஷனுடன் சேர்ந்து உதாரணத்துக்கு ஒரு மாஸ்டர்ஸ் செய்ய வரும் அவருடைய ரிசர்ச் அபிலிட்டி அந்த துறை சம்பந்தமான ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் போன்றவைகளையும் இந்த இன்ஸ்டிடியூஷனும் சரி யூனிவர்சிட்டி என்றாலும் சரி ஈவன் இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் கூட சில நேரம் அவைகளை கருத்தில் கொள்ளும். இவை போன்றவையும் ஒரு போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் அதுக்கு ஒரு பேசிக்கான எஜுகேஷன் ரிக்குவயர்மெண்டாக இருக்கு. இவை தவிர இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சிங்கிறது அது எந்த கோர்ஸ் ஆக இருந்தாலும் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு ரிக்குவயர்மெண்டாக இருக்கின்றது. இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சியை யூனிவர்சிட்டிஸும் ஹையர் இன்ஸ்டிடியூஷன்ஸும் மாணவரிடம் கேட்பார்கள். அதனை பூர்த்தி செய்ய முடியாமல் போய்விட்டால் ஒரு அவர்களுக்கு ஒரு நிபந்தனை கொடுப்பார்கள், கண்டிஷனல் ஒரு ஆஃபர் லெட்டர் என்று கூறுவோம். இங்கே வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்த பின்பு அந்த இங்கிலீஷ் கோர்ஸ் ஒன்றினை செய்து அந்த நிபந்தனையை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். அதனை நாங்கள் எலி கோர்ஸ் என்று கூறுவோம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் இன்டென்சிவ் கோர்ஸ் ஃபார் ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியான கோர்ஸ்கள் பல இடங்களிலே ஆஸ்திரேலியாவிலேயே நடக்கின்றன. அந்த குறிப்பிட்ட கோர்ஸினை செய்து கொடுத்தாலும் அங்கே கேட்கப்படும் இங்கிலீஷ் தகமையை அவர் பூர்த்தி செய்தவராக அறிவார். இவைகள் தான் பேசிக் குவாலிஃபிகேஷன்.
நீங்கள் சொன்னது போன்று ஒருவர் ஒரு கோர்ஸ் ஒரு கற்கை நெறியை தேர்வு செய்து ஆஸ்திரேலியா வருகிறார் என்றால் அதை வந்து அவர் இங்கு வந்த பின்னர் மாற்றி வேறு ஒன்று படிக்க முடியுமா? குறிப்பாக நான் கேட்பதை இந்த ஐடி துறை அதில் வருபவர்கள் இங்கு வந்துவிட்டு வேறு கோர்ஸை மாற்ற முடியுமா, அல்லது பொதுவாக பார்த்தால் கோர்ஸை மாற்றுவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா அவர்களுக்கு?
சில மாணவர்கள் இங்கே வந்த பின்பு தாங்கள் எந்த கோர்ஸுக்காக ரெஜிஸ்டர் பண்ணி விசா எடுத்து வருகின்றார்களோ இங்கே வந்த பின்பு ஒருவேளை அந்த கோர்ஸின் மீது பிடிப்பு இல்லாமல் அல்லது பல சிரமங்கள் அந்த கோர்ஸ் செய்வதில் இருப்பதால் அவர்கள் வேற கோர்ஸ் செய்வதற்கு மாற்றம் கோரி தங்களது யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ண முடியும். அதிலே எந்த விதமான நிபந்தனையும் இல்லை. அவர்கள் யூனிவர்சிட்டியை அவர்கள் சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டும் ஏன் கோர்ஸை மாற்றுகின்றார்கள் என்று. அதே போன்று அவர்கள் அதனை டிபார்ட்மெண்ட்டுக்கும் அறிவிக்க வேண்டும். அப்ப அங்கே எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் தங்களது கோர்ஸினை மாற்றிக் கொள்ளலாம். ஆனால் புதிதாக அரசாங்கம் அறிவித்திருக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இமிகிரேஷன் அறிவித்திருக்கும் அறிவித்தலின் படி ஐடி நீங்கள் சொன்னது போல் ஐடி கோர்ஸிலே அதிலேயும் எல்லா ஐடி கோர்சஸும் என்று சொல்ல முடியாது, குறிப்பிட்ட சில ஐடி கோர்சஸ் மாத்திரம் அதிலே அவர் ஒரு மாணவன் தனது நாட்டில் இருந்து அந்த கோர்ஸுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வந்துவிட்டு ஆஸ்திரேலியாவுக்கு வந்த பின்பு வேற ஒரு கோர்ஸுக்கு ஐடி கோர்ஸுக்கு போகும் பொழுது அங்கே சில நிபந்தனைகள் விதிக்கப்பட இருக்கின்றன. ஆனால் தற்போது அவை இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. ஐடி கோர்ஸ் என்று கூறும் பொழுது எல்லா விதமான கோர்சஸும் அல்ல, ஸ்பெசிபிக்கான கோர்சஸுக்கு மாத்திரமே அந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட உள்ளதாக இமிகிரேஷன் மினிஸ்டர் அறிவித்துள்ளார். அந்த ஸ்பெசிபிக் கோர்சஸ் என்ன, அடுத்தது எப்போதிருந்து நடைமுறைக்கு வரும், அப்படி நடைமுறைக்கு வந்தால் இந்த விதமான ப்ரொசீஜரை பின்பற்ற வேண்டும் பற்றியான பாலிசி இன்னும் டிபார்ட்மெண்டினால் வெளியிடப்படவில்லை. ஆகவே தற்போது ஐடி கோர்சஸுக்காக வருகின்ற இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அதனை பற்றி எந்த விதமான கவலையும் கொள்ள தேவையில்லை. வெகு சீக்கிரம் டிபார்ட்மெண்ட் அந்த மினிஸ்டர் அறிவித்ததன் பின்பு எந்த கோர்சஸ் மாற்ற வேண்டும் என்றால் அமைச்சரின் முன்கூட்டிய அனுமதி வேண்டும் என்று அந்த டீடைல்ஸை வெளியிட இருக்கின்றார்கள். ஆகவே தற்போது அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. விரும்பினவர்கள் தங்களது கோர்ஸினை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மாற்றிக்கொள்ளலாம்.
இந்த மாணவர் விசாவுக்கு விண்ணப்பிப்பதற்கான கட்டணம் எவ்வளவு? எல்லா கோர்ஸ் எந்த கோர்ஸ் படிப்பதற்கு விண்ணப்பித்தாலும் ஒரே கட்டணம் தானா?
ஆமாங்க, எனக்கு கோர்சஸ் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் விசா வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் ரேட் தான், 630 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் கட்ட வேண்டும். அது மாத்திரம் தான் விசா அப்ளிகேஷன் சார்ஜ், வேற எந்த சார்ஜஸும் இல்லை. மற்றும்படி நீங்கள் யூனிவர்சிட்டி கோர்ஸுக்கான டியூஷன் ஃபீ, மற்ற யூனோ ஹெல்த் கவர், ஹெல்த் இன்சூரன்ஸ் கவர் போன்ற ஏனைய சார்ஜஸ் கட்ட வேண்டும்.
சரி, அடுத்ததும் ஒரு முக்கியமான விடயம். இப்போது பல விசாக்களுக்கு பல மாதங்களாக பலரும் காத்திருப்பதாக அறிகிறோம். அந்த வகையில் மாணவர் விசாவிற்கு விசாவுக்கு விண்ணப்பிக்கின்ற ஒருவர் அதிகபட்சம் எவ்வளவு நாட்கள் தற்போது காத்திருக்க வேண்டியிருக்கிறது?
ப்ரொசஸிங் டைம் வந்து ஆக்சுவலி டிபெண்ட்ஸ் என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கு அதற்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இல்லை. ஆனால் ஏனைய விசாக்களை விட, மற்ற விசாக்களை விட, ஆஸ்திரேலியாவிலே விசிட்டர் விசா, ஸ்டூடெண்ட் விசா உடைய ப்ரோசஸிங் டைம் வந்து ஒப்பீட்டளவில் குறைவாகவே உள்ளது. அதிலும் ஸ்டூடெண்ட் விசா வந்து அதிகபட்சம் 4 weeks, ஒரு மாதத்திற்குள் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு இது இருக்கின்றது. ஏனென்றால் யூனிவர்சிட்டியின் கோர்ஸ் ஆரம்பமாகும் திகதி, அடுத்தது புதிதாக வரும் ஸ்டூடெண்ட் ஆஸ்திரேலியாவிலே செட்டில் ஆகி அவன் தனது கல்வியினை தொடர வேண்டும், வேலை தேடி எடுக்க வேண்டும் போன்ற பல விடயங்களை கருத்தில் கொண்டு அந்த ப்ரோசஸிங் டைமை சுருக்கி 4 weeks கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றது. ஆனால் தற்போதைய நிலவரத்தின் படியும் COVID-19 பேண்டமிக்கின் கன்சிக்வன்சஸ் போன்றவற்றினால் 3 மாதம் 4 மாதம் என்று போகின்றது, மாதங்கள் அதிகமாகிக் கொண்டு போகின்றது. 4 மாதத்திற்கு மேற்பட்ட நிலையிலும் பல ஸ்டூடெண்ட் விசா அப்ளிகேஷன்ஸ் இன்னும் எந்த வித முடிவும் இல்லாமல் எங்களுக்கு அப்படியே பெண்டிங்லே இருக்கின்றன. அதுக்கு மெயின் ரீசன் கோவிட் பேண்டமிக் தான். அதன் பின்புதான் இவ்வளவு ஒரு லாங் டிலே ஸ்டூடெண்ட் விசா அப்ளிகேஷனில் ஏற்பட்டிருக்கின்றது. கோவிடை தவிர வேறு ரீசன்ஸ் சொல்ல போனால் ஏன் இந்த அப்ளிகேஷன்ஸ் டிலே ஆகுது என்று, அது அந்த இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன், கேட்கப்பட்டிருக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கப்பட்டிருக்காது. அப்படி இல்லை என்றால் எல்லாம் கொடுக்கப்பட்டும் டிபார்ட்மெண்ட் கேஸ் ஆபீசருக்கு மேலதிக தகவல் வேண்டும், மோர் இன்ஃபர்மேஷன் கேட்டு அனுப்பியிருப்பார்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு அல்லது ஸ்டூடெண்ட்டுடைய விசாவை போட்ட ரெப்ரசன்டேட்டிவுக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் உரிய காலத்தில் டைம் ஃப்ரேமுக்குள் கொடுக்கப்படாமல் இருந்திருக்கும். அப்படி இல்லை என்றால் ஒரு கோர்ஸினை இன்ஸ்டிடியூஷனிலே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு விசா அப்ளிகேஷனை போட்ட பின்பு மாணவன் தனது மனதை மாற்றி வேறொரு கோர்ஸ் செய்ய வேண்டும் என்று மீண்டும் யூனிவர்சிட்டிக்கு விண்ணப்பித்திருக்கின்ற நிலையில் அந்த மாணவனுடைய அப்ளிகேஷன் பெண்டிங்லே போடப்படும். அது மாத்திரமல்லாமல் கம்ப்ளெக்ஸ் அண்ட் கம்ப்ளிகேட்டட் அப்ளிகேஷன் என்று சொல்லுவோம், நிறைய வயது வித்தியாசம், இடையில் ஏற்பட்டிருக்கும் காலதாமதம் போன்ற பல ரீசன்ஸால் அந்த அப்ளிகேஷன் ஒரு கம்ப்ளெக்ஸான அப்ளிகேஷன் என்றால் அதுவும் ஹோல்டில் போடப்படும். இவை அனைத்தையும் தவிர ஆஸ்திரேலியாவின் இமிகிரேஷன் என்பது அடிக்கடி மாறிக்கொண்டு இருக்கின்ற ஒன்று. ஆகவே அந்த வகையில் மினிஸ்டீரியல் டிரெக்ஷன்ஸிலே ஏதும் சேஞ்சஸ் வந்திருந்தால் அந்த மாணவன் சூஸ் பண்ணியிருக்கும் கோர்ஸ் சம்பந்தமாக இவை போன்ற விடயங்களாலும் அந்த அப்ளிகேஷன்ல டிலே ஏற்படும். இதை தவிர இதை ஒன்று எல்லாமே சரியாக இருந்தால் வித்தின் 4 weeks ஒரு ஸ்டூடெண்ட் விசா அப்ளிகேஷன் ப்ரோசஸிங் டைம் என்றுதான் கொள்ள வேண்டும்.
சரி, நிறைவாக ஒரு கேள்வி. மாணவர் விசாவில் இங்கு வருபவர்கள் படிப்பார்கள், அதன் பின்னர் அவர்கள் அந்த மாணவர் விசாவில் வந்து இங்கு நிரந்தர வதிவிட உரிமை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருந்தால் அதை எவ்வாறு அவர்கள் செய்யலாம்?
அநேகமான மாணவர்கள் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்திரேலியாவுக்குள் வந்தவுடன் அவர்கள் திரும்பி போவதை விட ஒரு பெர்மனன்ட் பாத்வேயை போட்டு பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசாவை எடுத்து ஆஸ்திரேலியாவிலே செட்டில் ஆகுவதற்குத்தான் விரும்புவார்கள். அப்படியான மாணவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய முதலாவது விடயம் வந்து அவர்கள் சூஸ் பண்ணும் கோர்ஸ். அந்த கோர்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கோர்ஸிலே தான் அவர்கள் எதிர்காலம் தங்கி இருக்கின்றது ஆஸ்திரேலியாவில் என்று கூறலாம். ஒன்று ப்ரொஃபஷனல் ஃபியூச்சர் என்று சொல்லலாம், அதே போன்று அவர்களுடைய இமிகிரேஷன் ஸ்டேட்டஸை கூட தீர்மானிக்கும் ஒரு ஃபேக்டராக அந்த கோர்ஸ் உள்ளது. அதற்காக அந்த இமிகிரேஷன் பர்பஸுக்காக மாத்திரம் கோர்ஸினை சூஸ் பண்ணுங்கள் என்று நான் கூற வரவில்லை. அப்படி சூஸ் பண்ணினால் அந்த கோர்ஸ் மீது ஒரு பிடிப்பு கூட இல்லாமல் போய்விடலாம். உங்களுக்கு அந்த கோர்ஸ் பிடித்திருக்க வேண்டும். அந்த மாணவனுக்கு கோர்ஸ் பிடித்திருப்பது போலவே அந்த கோர்ஸ் வந்து ஆஸ்திரேலியாவின் ஆக்கியூபேஷனல் லிஸ்டிலே இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். அப்படி இடம்பெற்றிருந்தால்தான், ஏனென்றால் ஆஸ்திரேலியாவின் எம்ப்ளாயர் ஸ்பான்சர் விசாவாக இருந்தாலும் சரி, ஸ்கில் மைக்ரேஷன் விசாவாக இருந்தாலும் சரி, அந்த ஆக்கியூபேஷன் லிஸ்டிலே இருக்கும் ஆக்கியூபேஷனை வைத்து தான் மேலதிகமான தன்னுடைய விசா பாத்வேயை ஆரம்பிக்க முடியும். கோர்ஸினை சூஸ் பண்ணும் பொழுது மிக அவதானமாக சூஸ் பண்ணுங்கள். இவ்வாறு அவருக்கு அந்த மாணவனுக்கு அது ஒரு இம்பார்ட்டன்ட் கோர்ஸோ, அதே போன்று ஆஸ்திரேலியாவின் ஆக்கியூபேஷனல் லிஸ்ட் வெப்சைட்டுக்கு சென்று ஆஸ்திரேலியாவின் ஆக்கியூபேஷனல் லிஸ்டிலே அந்த கோர்ஸ் இடம் பெற்றிருக்கிறதா என்று பார்த்து சூஸ் பண்ண வேண்டும். ஆனால் துரதிருஷ்டவசமாக சில நேரங்களிலே சில கோர்ஸ்கள் ஒரு மாணவன் சூஸ் பண்ணி ஆஸ்திரேலியாவுக்கு வந்து அந்த கோர்ஸினை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த கோர்ஸ் அந்த லிஸ்டில் இருந்து ரிமூவ் பண்ணப்படுகின்ற நிலைமையும் அதிகமாக காணப்படுகின்றது. அதனால் தான் மிகவும் அவதானமாக பார்த்து கோர்ஸினை சூஸ் செய்து அதன் பின்பு அந்த ஸ்டடீஸை முடித்த பின்பு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டுக்கு 2 இயர்ஸ் சக்சஸ்ஃபுல்லாக கோர்ஸை முடித்ததன் பின்பு கொடுக்கப்படும் ஒரு விசா, மிக இம்பார்ட்டன்டான ஒரு விசா தான் டெம்பரரி கிராஜுவேட் விசா என்று சொல்லுகின்ற சப் கிளாஸ் 485. டெம்பரரி கிராஜுவேட் விசா ஒரு மாணவன் தனது படிப்பை 2 வருட கால படிப்பை முடித்த பின் அவனுக்கு ஆஸ்திரேலியாவில் அது கொடுக்கப்படும். 2 ஸ்ட்ரீம்ஸ், 1 இஸ் கிராஜுவேட் ஸ்ட்ரீம், அடுத்தது போஸ்ட் ஸ்டடி ஒர்க், 1 24 மாதம், அடுத்தது 2 to 4 இயர்ஸ் கொடுக்கப்படும். அந்த காலத்தினை அந்த ஸ்டூடெண்ட் மிகவும் கவனமாக பாவிக்க வேண்டும். அந்த காலத்திற்குள் தான் தன் பிஆருக்குரிய பாஸ்வேயை போட முடியும். அந்த காலத்திற்குள் அவன் படித்த படிப்புக்குரிய வேலையை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஐடி ஸ்டூடெண்ட் ஐடி கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணினவுடன் அந்த ஐடி சம்பந்தப்பட்ட ஒரு ரிலேட்டட் ஃபீல்டிலே அந்த டெம்பரரி கிராஜுவேட் விசாவுக்குள் வேலையை தேடி சேராரானால் அவர் ஸ்கில் மைக்ரேஷன் போடும் பொழுது அவருடைய ஆஸ்திரேலியன் குவாலிஃபிகேஷனோடு சேர்ந்து ஆஸ்திரேலியன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸையும் காட்ட முடியும். அப்போ அதுக்கு வேறாக அவருக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் சிஸ்டத்தில் தான் ஸ்கில் மைக்ரேஷன் ஒர்க் பண்ணுவதே. அதே அது ஸ்கில் மைக்ரேஷனுக்கு. அதே போன்று சில மாணவர்கள் படித்து முடித்து விட்டு இந்த இடைப்பட்ட காலத்தில் விசாவிலே கிராஜுவேட் விசாவில் இருக்கும் பொழுதே அவர்களுக்கு சூட்டபிளான எம்ப்ளாயர் தேடிக் கொள்வார்கள். அந்த எம்ப்ளாயர்ஸுக்கு இவர்களுடைய தொழில் பிடித்து இவர்களை எம்ப்ளாயர் ஸ்பான்சர் விசாவிற்கு ஸ்பான்சர் பண்ண முன் வருவார்கள். ஆனால் அந்த எம்ப்ளாயர் ஸ்பான்சருக்கும் ஸ்பான்சர் விசாஸுக்கும் செப்பரேட்டான விசா ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு. அதையெல்லாம் அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். பூர்த்தி செய்தால் எம்ப்ளாயர் ஸ்பான்சர் விசாஸுக்கு போகலாம். அதே போன்று ஜென்ரல் ஸ்கில் மைக்ரேஷன் விசாஸுக்கு போகலாம். இண்டிபெண்டன்ட் விசா, ஸ்பான்சர்ட் விசா, ரீஜனல் விசா என்று பல தரப்பட்ட கேட்டகரிஸ் அந்த ஜென்ரல் ஸ்கில் மைக்ரேஷனில் இருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் டிஃபரெண்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கின்றது. அதனால் இவைகள் எல்லாத்துக்கும் மேலாக ஒரு மாணவன் ஆஸ்திரேலியாவுக்கு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் விசாவில் வரும் பொழுதே இவற்றை நார்மலி ஒரு லாயரோ மைக்ரேஷன் ஏஜென்ட்டோ ஒரு ஸ்டூடெண்ட் விசாவை செய்கின்றவர் ஒரு அந்த ஸ்டூடெண்டை அந்த கோர்ஸை செய்வதற்கு மாத்திரம் தயார்படுத்துவதல்ல அவருடைய வேலை. அந்த ஸ்டூடெண்ட் விசாவை போடும் பொழுதே அவருடைய ஃபியூச்சர் பாத்வேயையும் சேர்ந்துதான் நாங்கள் தீர்மானிப்போம். இந்த கோர்ஸை செய்துவிட்டு போனால் இந்த மாதிரி விசா எடுக்கலாம், இந்த விசாவின் மூலமாக அவர் ஒரு பொருத்தமான விசாவுக்கு போகலாம், டிஆர் பாத்வேக்கு போகலாம் என்று. அது ஒரு கம்ப்ளிகேட்டட் அண்ட் கம்ப்ளெக்ஸ் ப்ரோசஸ், பட் டைம் எடுத்து மாணவர்கள் அதனை ஆதாரமாக பின்பற்றினால் நிச்சயமாக ஸ்டூடெண்ட் விசாவில் இருந்து டிஆர் பாத்வேக்கு போகலாம்.
சரி, மிக்க நன்றி மரியம் அவர்களே, தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். வணக்கம்.
நன்றி ரேணுகா. வணக்கம்.
விருப்பம் பகிர்வு கருத்து பதிவு லைக் ஷேர் காமெண்ட் SBS தமிழின் Facebook.